بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال رسول الله صلى الله عليه وسلم إن الله خلق الخلق فجعلني من خيرهم من خير فرقهم وخير الفريقين ثم تخير القبائل فجعلني من خير قبيلة ثم تخير البيوت فجعلني من خيرهم فجعلني من خير بيوتهم فأنا خيرهم نفسا وخيرهم بيتا رواه الإمام الترمذي رحمه الله بسند صحيح அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்க்க இருக்கின்றோம். தொடரிலே வரலாற்று குறிப்புகளை பற்றிய நீண்ட விவரங்களை நாம் உங்களுக்கு தரமாட்டோம், சுருக்கமான குறிப்புகளை மட்டும் கொடுத்து விடுவோம். அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு விவரமாக விரிவாக பார்ப்போம். மேற்கொண்டு வரலாற்று நிகழ்வுக்குண்டான விவரங்களை நீங்கள் ரஹீக் என்ற அரபி நூலுடைய தமிழாக்கம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலின் மூலமாக நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த ரஹீக் என்ற நூலுடைய MP3 வாய்ஸ் சிடியும் உங்களுக்கு நம்ம தாவா சென்டரில் கிடைக்கும், அதன் மூலமாகவும் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த முதல் பாடத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் 10 விஷயங்களை குறிப்பிடுவோம். கடைசியில் ஒவ்வொருத்தட்டையா கேட்போம் என்ன விஷயம் சொன்னு சொல்லி, சரிங்களா? முதல்ல 10 விஷயத்தை இந்த முதல் பாடத்திலே குறிப்பிடுவோம். அடுத்து இந்த 10 விஷயத்திலிருந்து நாம் பெற வேண்டிய ஏறக்குறைய 9 படிப்பினைகளை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், முதல் பாடத்தினுடைய முதலாவது விஷயம், ரசூலுல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு வம்சத்திலே, அரபு மொழி பேசக்கூடிய அரபு குலத்தவர்களிலே மிகச்சிறந்த குலத்திலே மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்தார்கள். அரபுகளிலேயே மிகச்சிறந்தவர்கள் குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்கள். குரைஷிகளிலேயே மிகச்சிறந்தவர்கள் பனு ஹாஷிம், ஹாஷிம் கிளையைச் சேர்ந்தவர்கள். இந்த குடும்ப விவரங்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ரஹீக் நூலில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு குலத்தில் சிறந்த குலமாகிய குரைஷி குலத்தில், அதிலும் குறிப்பாக சிறந்த குடும்பமாகிய ஹாஷிம் குடும்பத்தில் பிறந்தார்கள். இது குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைத்தான், எல்லா படைப்பினங்களையும் அவன் தான் படைத்தான். அந்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பில் அல்லாஹ் என்னை ஆக்கினான். அல்லாஹுடைய படைப்புகளை இரண்டாக பிரித்தால், ஒன்று மனித வர்க்கம், மனு வர்க்கம், அடுத்தது மனு வர்க்கத்தை தவிர உள்ள ஏனைய படைப்பினங்கள். இந்த ரெண்டு வகையான படைப்பினங்களிலே சிறந்த படைப்பினம் மனிதர்கள். அந்த மனித படைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை படைத்தான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பிற்குரிய படைப்புகளை இரண்டாக பிரிக்கின்றான், ஒன்று மனிதர்கள், இரண்டாவது ஜின்கள். இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மனிதர்களிலே ஆக்கினான். அடுத்து இந்த மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாக பிரிக்கின்றான். ஒன்று அரபு வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், அடுத்தவர்கள் அரபு அல்லாதவர்கள். இதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மனித வர்க்கமாகிய அரபுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை படைத்தான். அடுத்து அந்த அரபுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த வம்சத்தை தேர்ந்தெடுக்கின்றான். குரைஷி வம்சத்திலே அல்லாஹு தஆலா என்னை ஆக்கினான். குரைஷி வம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கின்றான். அதிலிருந்து சிறந்த குடும்பமாகிய ஹாஷிம் குடும்பத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். எனவே ஃபஅன கைருஹும் நப்சன் வ கைருஹும் பைதா, நான் மனித சமுதாயத்தில் வம்சத்தாலும் குடும்பத்தாலும் மிகச் சிறந்தவன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தில் அரபு குலத்திலே குரைஷி வம்சத்திலே ஹாஷிம் குடும்பத்தாரிலே பிறந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய அருளால் மிகச் சிறந்த குடும்பமாகிய ஹாஷிம் குடும்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு தேர்ந்தெடுத்தான். அரபு மக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நபி என்று கூறிய போது பல வழிகளில் பல விஷயங்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பழிச்சொற்களை வீசினார்கள், கட்டுக்கதைகளை கட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிப்பதற்கு பல வழிகளை கையாண்டார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி குறை சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு பிறப்பிலே உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தார்கள். இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே யத்தீம், அனாதையாக பிறக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாயின் வயிற்றிலே 2 மாத கர்ப்பமாக இருக்கும் போதே அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் மரணித்து விடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதாகும் போது அவர்களுடைய தாயார் ஆமினாவும் இறந்து விடுகின்றார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயதாக இருக்கும் போது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபும் இறந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிபுடைய அரவணைப்பிலே வளர்கின்றார்கள். ஆரம்பத்திலேயே பிறப்பதற்கு முன்பதாகவே தந்தையை இழந்த நிலையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நேசர், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்படக்கூடியவர்கள் பிறக்கின்றார்கள். யத்தீமாக பிறந்து தங்களுடைய அன்னையை அவர்கள் இழக்கின்றார்கள். 6 வயதாக இருக்கும்போது அவர்கள் சிறுபிராய வாழ்க்கையை கூட தங்களுடைய அன்னையுடனே வாழ முடியவில்லை. பால் குடிப்பதற்காக பனு சாது கிளையாரிடத்திலே ஹலீமா சாதியாவிடம் கொடுக்கப்பட்டு விடுகின்றார்கள். தாயுடைய அரவணைப்பையும் அவர்கள் பெறவில்லை, தாயுடைய அன்பையும் அவர்கள் பெற முடியவில்லை. அடுத்து தந்தை எடுத்து வளர்க்கும் போது தந்தையிடமிருந்து முழுமையாக அன்பை கூட அவர்களால் பெற முடியவில்லை. தான் 8 வயதாக இருக்கும் பொழுதே தந்தையும் இழந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஆரம்ப காலகட்டமே மிகப்பெரிய ஒரு சோதனையை கொண்டு, துன்பத்தை கொண்டு, துயரத்தை கொண்டு ஆரம்பமாகிறது. பிறப்பதற்கு முன்பதாக தந்தை இழக்கின்றார்கள், பிறந்ததற்கு பின்பு 2 ஆண்டுகளில் தாயை இழக்கின்றார்கள், 6 ஆண்டுகளில் தாயை இழந்து விடுகின்றார்கள், 8 ஆண்டுகளில் தனக்கு காவலராக இருந்த பாட்டனாரையும் இழந்து விடுகின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த கஷ்டமான சிரமமான காலத்தை குறித்துத்தான் சூரத்துல் லுஹாவிலே சொல்லுகின்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லல்லன் ஃபஹதா. நபியே, உங்களை அல்லாஹ் அனாதையாக பார்க்கவில்லையா, அனாதையாக பெற்றுக்கொள்ளவில்லையா? அவன்தான் உங்களுக்கு ஆதரவு அளித்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லல்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. உங்களை ஏழையாக தேவை உடையவராக அல்லாஹ் பெற்றுக்கொண்டான், அவன்தான் உங்களை செல்வந்தராக ஆக்கினான், மக்களிடமிருந்து தேவையற்றவராக ஆக்கினான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சிரமத்தை உள்ளடக்கியதாக இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ஆண்டுகள் தங்களுடைய சிறுபிராயத்தினுடைய 4 ஆண்டுகளை மக்காவிலிருந்து ஏறக்குறைய ஒரு 15 அல்லது 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பனு சஅத் கிளையார்களுடைய பாலைவனத்திலே அவர்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே கழிக்கின்றார்கள். மக்காவிலே வளரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஏறக்குறைய 15 அல்லது 20 கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கக்கூடிய பனு சஅத் கிளையார்கள் வசித்துக் கொண்டிருக்கும் பாலைவனங்களிலே தங்களுடைய சிறுபிராயத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கிராமத்திலே எதற்காக வேண்டிய அரபுகள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மொழி தூய்மை அடைய வேண்டும், அவர்களுடைய உடல் திடகாத்திரமாக அமைய வேண்டும், தாய் தந்தையரிடம் இருந்து பிரியத்தை சம்பாதித்து செல்லமாக பிள்ளைகள் வளர்ந்து பிற்காலத்திலே சிரமங்களை சந்திப்பதிலிருந்து அவர்கள் பின்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக சிறு பிராயத்திலேயே குழந்தைகளை சிரமத்திலும் கஷ்டத்திலும் வளர்த்து பின்பு தங்களுடைய முதுமையிலே தங்களுடைய வாலிப காலத்திலே வீரர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரபுகள் இவ்வாறு செய்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சிறு பிராயத்தை தங்களுடைய குடும்பத்தார்களை விட்டு மக்கா நகரை விட்டு தூரத்திலே கழிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு பிராயத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவன்மையை தருகின்றான். முற்றிலும் உடல் ஆரோக்கியமுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். தங்களுடைய சிறு பிராயத்திலேயே அல்ஹம்துலில்லாஹ் குதிரையின் மீது சவாரி செய்யக்கூடிய குதிரையேற்றத்தை கற்று விளங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு சிறு பிராயத்திலேயே மிக தெள்ள தெளிவாக மக்களுக்கு தென்பட்டது. இப்படி மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய வளர்ப்பு மக்காவிலிருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய பனு சஅத் கிளையார்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய பாலைவனத்திலே ஆடுகள் மேய்ப்பதிலே கிராமப்புற சூழ்நிலையிலே அந்த இயற்கையான சூழ்நிலையிலே அமைந்திருந்தது. அடுத்து 4வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் அந்த பனு சஅத் கிளையார்களுக்கு மத்தியிலே வசித்துவிட்டு தங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபிடம் வரும் பொழுது மக்காவிலே அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலிருந்தே பார்ப்பவர்கள் எல்லாம் இவர் மிகச் சிறந்தவர், இவருக்கு ஒரு அழகிய எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது, இவரை பற்றி உண்டான முன் அறிவிப்புகளையும் இவரை பற்றி உண்டான நல்ல அந்த முன் அறிகுறிகளையும் தெரிந்து கொள்பவர்களாக இருந்தார்கள் மக்காவாசிகள். அதிலும் குறிப்பாக அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக சங்கை செய்வார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அப்துல் முத்தலிபுக்கு என்று மக்காவிலே காபாவிற்கு அருகிலே ஹரம் ஷெரீஃபிலே தனியாக விரிப்பு அமைக்கப்பட்டிருக்கும். அப்துல் முத்தலிப் குறைஷி குலத்தினுடைய தலைவராக இருந்தார். குறைஷிகள் அரபு குலத்திற்கு எல்லாம் தலைவர்களாக இருந்ததால் அரபு குல மக்கள் எல்லோரும் அப்துல் முத்தலிபை கண்ணியப்படுத்துவார்கள், மதிப்பார்கள். அப்துல் முத்தலிப் ஏதாவது ஒரு பேச்சை பேசினால் அதற்கு மாற்றமான பேச்சு அரபுகளிலே எவரும் பேச மாட்டார்கள். எல்லா மக்களும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அப்துல் முத்தலிபை கண்ணியப்படுத்துவார்கள். இப்ப அப்துல் முத்தலிப் அமர்வதற்கென்று தனியாக விரிப்பு வைக்கப்பட்டிருக்கும். அந்த விரிப்பிலே மற்றவர்கள் உட்காருவது என்ன, அப்துல் முத்தலிபுடைய ஏனைய மகனார்கள் கூட உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய மகனார் அபு தாலிப், அதுபோன்ற அப்பாஸ், ஹம்சா, இன்னும் யாருமே அந்த இடத்திலே உட்கார மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவரை கண்ணியப்படுத்துவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராக இருந்தபோது அப்துல் முத்தலிப் அமரக்கூடிய அந்த விரிப்பிலே சென்று அமர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய சிறிய தந்தைகள் எல்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகனார்கள் எல்லாம் தந்தை வருவதற்குள் அவரை அந்த விரிப்பிலிருந்து வெளியேற்றி கீழே உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக பெரிய முயற்சி செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு இறங்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிரட்டுவதற்கும் பயம். காரணம் என்னவென்று சொன்னால் அப்துல் முத்தலிபுடைய பிரியம் தங்களுடைய பிள்ளைகளை விட தங்களுடைய பேரராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்தது. தங்களுடைய பிள்ளைகள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாக்கள் தங்களுடைய கண்களை கொண்டு அப்துல் முஹம்மதை விரட்டுவதை பார்த்தால், அப்துல் முத்தலிப் அமர்ந்திருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே விரிப்பிலே சமமாக பக்கத்தில் அமர்ந்திருப்பார்கள். இதை பார்க்கக்கூடிய சாச்சாமார்கள் கண்களை கொண்டு சாடை காட்டி அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது அப்துல் முத்தலிப் கூறுவார், தஉ இப்னி ஹாதா ஃபவல்லாஹி இன்ன லஹு லஷனா, என்னுடைய இந்த பேரனை அவருடைய நிலையிலேயே விட்டுவிடுங்கள், நீங்கள் அறியாத ஒரு முன் அறிவிப்பு, நீங்கள் அறியாத ஒரு தனி சிறப்பு அவருக்கு இருக்கிறது என்பதாக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அடக்கி வைப்பார்கள். ஐந்தாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாலிப பருவத்தின் ஆரம்ப காலத்தில் அரபு மக்கள், அதாவது குரைஷி வம்சத்தவர்களுக்கும் மக்காவிலே வசித்துக் கொண்டிருந்த மக்களுக்கும் கூலி வேலை செய்தார்கள். எப்படி? அவர்களுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு பாலைவனங்களுக்கு சென்று மேய்த்து கொண்டு வருவார்கள். அதற்கு பகரமாக அந்த மக்களிடமிருந்து சில மரைக்கால், சில படிகள், கோதுமைகளை, தானியங்களை கூலியாக பெற்றுக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலம் உழைக்கும் காலமாகவே ஆரம்பமானது. கஷ்டப்பட்டு தங்களுடைய உஜீவனத்திற்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, தங்களுடைய உணவுக்காக சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக மாற்றப்படுபவர் ஆக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட இருக்கின்றார்கள். இவர்களுக்கு பிறகும் இவர்களுக்கு முன்னும் இதைவிட சிறந்த ஒருவர் யாரும் சென்றிருக்க முடியாது. அத்தகைய நபியினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகிறது? சில படி கோதுமைகளுக்காக, உணவுகளுக்காக அந்த மக்காவாசிகளுடைய ஆடுகளை மேய்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மா மின் நபியின் இல்லா வக்தர அல் கனம், நபிமார்களில் எவரும் கிடையாது ஆடு மேய்க்காமல், எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், இதுதான் சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே உண்டான நெருக்கமான உறவு. உண்மையை விசாரிப்பதிலே சஹாபாக்கள் கூச்சப்பட மாட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? மா மின் நபியின் இல்லா வக்தர அல் கனம், இதற்கு முன்பு சென்ற எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா? அந்த யா ரசூலல்லாஹ், யோசித்து பாருங்க, நம்மள இன்னைக்கு யாராவது ஒரு தலைவரை பார்த்து இப்படி நம்ம கேட்க முடியுமா? ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து கேட்க முடியுமா, நீங்க உங்க வயசுல கூலி வேலை செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லி? எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுடைய உள்ளத்துடனே நெருக்கமாக இருந்தார்கள், பணிவுடையவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் துணிந்து கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே நீங்களுமா ஆடு மேய்த்திருக்கின்றீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன், அதுவும் நான் சும்மா மேய்க்கல, அவர்களுக்கு கூலிக்காக நான் மேய்த்திருக்கிறேன், ஆடு மேய்த்து கொடுத்து விட்டு அதிலிருந்து நான் கூலியை பெற்றிருக்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப வாழ்க்கை ஆடு மேய்ப்பதிலே கழிந்தது. அடுத்து அவர்களுக்கு 25 வயதாக ஆகும் பொழுது அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பணியாளராக அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்து வருவதற்காக அனுப்பப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவிடமிருந்து ஊதியத்தை பேசிக்கொண்டு அவர்களுடைய வியாபார சரக்குகளை எடுத்துக்கொண்டு சிரியா தேசத்தில் உள்ள புஸ்ரா நகரம் நோக்கி புறப்படுகின்றார்கள் வியாபாரம் செய்து வருவதற்காக. இது ஐந்தாவது விஷயம். ஆறாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப காலத்திலே ஏதாவது வீணான வேடிக்கைகள், கேளிக்கைகள், பொழுதுபோக்குகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்களா, பங்கெடுத்திருக்கிறார்களா என்றால் ஒரு காலம் நிச்சயமாக இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாலிப பருவத்திலே பொதுவாக மக்கள் ஈடுபடக்கூடிய வீண் விளையாட்டுகள், வேடிக்கைகள், கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள் இதில் எதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றிலுமாக பாதுகாத்து வைத்திருந்தான். ஹதீஸ் நூல்களிலும் வரலாற்று நூல்களிலும் நமக்கு ஒரு சம்பவம் கிடைக்கின்றது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு பாலைவனத்திலே மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்காவினுடைய அந்த நகரத்திற்கு அருகிலே அந்த பாலைவனத்திற்கு அருகாமையில் இருந்த ஒரு வீட்டிலிருந்து மாலை நேரத்திலே இசை சப்தம் கேட்கிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிலே அந்த இசையை கேட்டு வருவோம் என்பதாக ஆசை பிறக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடன் சேர்ந்து ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு தோழரிடத்திலே, என்னுடைய ஆடை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நான் சென்று அது என்ன என்று பார்த்து வருகிறேன் என்பதாக சொல்லி புறப்படுகின்றார்கள். கொஞ்ச தூரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பார்கள். அவர்களின் மீது அல்லாஹு தஆலா தூக்கத்தை போட்டுவிட்டான். அந்த தூக்கம் மிகைத்த இடத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தூங்கி விடுகின்றார்கள். காலையில் சூரிய வெளிச்சம் அவர்களின் உடம்பின் மீது பட்டபோதுதான் அவர்கள் விழிக்கின்றார்கள். இப்படி அவர்கள் நினைத்த போது கூட அது முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக வாலிபர்கள் பேசக்கூடிய அசிங்கமான வார்த்தைகளை, மேலும் வாலிபர்கள் பொதுவாக பேசக்கூடிய ஏச்சுகள், திட்டுகள், இது போன்ற அருவறுக்கத்தக்க எந்த வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறுபிராயத்திலும் வாலிப காலத்திலும் பேசியது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் பிந்திய காலத்திலும் சரி, மது வருந்தியது கிடையாது, சூதாட்டங்கள் விளையாடியது கிடையாது, ஜினாவிற்கு சென்றது கிடையாது. காஃபிர்கள் அறுத்த பிராணிகள், காஃபிர்கள் தங்களுடைய சிலைகளுக்காக அறுத்த பிராணிகளிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது கிடையாது. காஃபிர்கள் தங்களுடைய சிலைகளை வணங்குவதற்காக அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாட்களிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டது கிடையாது. பார்க்க போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப காலம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே பாதுகாக்கப்பட்டதாக இருந்தது என்பதற்கு நமக்கு தெளிவான சான்றாக அமைகிறது. எந்த விதத்தில் பாதுகாக்கப்பட்டது? அவர்கள் இணை வைக்கவில்லை, மது அருந்தவில்லை, தவறான எந்த விதமான காரியங்களையும், அல்லாஹுடைய கோபத்திற்குரிய எந்த ஒரு காரியங்களையும் நபித்துவத்திற்கு முன்பும் செய்ததில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பொதுவாக மக்கள் சகஜமாக பேசக்கூடிய சில அசிங்கமான வார்த்தைகளை கூட, அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது கிடையாது. இசைகளை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடையாது. அவர்கள் ஒருமுறை கேட்க வேண்டும் என்று எண்ணிய போது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மீது தூக்கத்தை போட்டு அவர்களை அந்த இசையை கேட்பதை விட்டு பாதுகாத்துக் கொண்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப காலம் முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தூய்மையான காலமாக இருந்தது. அடுத்து ஏழாவது விஷயம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாலிப காலத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அறிஞர், சிறந்த நுண்ணறிவு படைத்தவர் என்று மக்கள் எல்லோராலும் மதிக்கப்பட்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவு திறமை, அவர்களுடைய புத்தி கூர்மையை மக்காவாசிகள் மெச்சினார்கள், சிறப்பாக பேசினார்கள். ஒருமுறை மக்காவிலே பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கிலே காபா முற்றிலுமாக சிதைந்து விட்டது. இந்த காபாவை புதிதாக கட்ட வேண்டும் என்பதற்காக குறைஷிகள் முயற்சி செய்தார்கள். காபாவை கட்டுவதற்காக தங்களுடைய சுத்தமான ஹலாலான வருவாயிலிருந்து குறைஷிகளில் உள்ள எல்லா குடும்பத்தார்களும் செல்வங்களை சேகரித்து காபாவை கட்டினார்கள். இப்ப அந்த காபாவை கட்டுவதற்கு முன்பு ஹஜருல் அஸ்வதை அந்த இடத்திலிருந்து பெயர்த்து வேறொரு இடத்திலே வைத்திருந்தார்கள். இப்போது காபாவை கட்டிக்கொண்டே வரும் பொழுது ஹஜருல் அஸ்வதை வைக்க வேண்டிய அந்த இடம் வந்தவுடனே குறைஷிகளுக்கு மத்தியிலே போட்டி ஏற்பட்டு விட்டது. எப்போதுமே அரபு மக்களிடையே ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்று கூட சொல்லலாம். என்னவென்று சொன்னால், சிறப்புகளை அடைந்து கொள்வதிலே தான் என்று முந்திக் கொள்வார்கள். ஒவ்வொருவரும் அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். அந்த நல்ல பண்புகள் தான் அல்ஹம்துலில்லா சஹாபாக்களிடத்திலே அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நன்மையிலே மாறியது. ஆரம்ப காலத்திலே குறைஷிகள் அரபுகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு விஷயம் அது சிறந்த விஷயம் என்பதாக அவர்களுடைய பார்வையிலே பட்டுவிட்டால், அது பொதுவாக சமுதாயத்தை கவனித்து அது எவ்வளவு ஒரு தாழ்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பார்வையிலே அது ஒரு சிறப்பிற்குரிய விஷயம் என்று தெரிந்துவிட்டால் போதும் அதற்காக வேண்டி உயிரை பண விலை பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதில் எந்த விதமான தயக்கத்தையும் காட்ட மாட்டார்கள். ஆனால் இதே விஷயம் அல்ஹம்துலில்லா அவர்கள் முஸ்லிமானதற்கு பிறகு நன்மையான விஷயங்களிலே வந்தது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதிலே, ஹிஜ்ரா செய்வதிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பதிலே போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் முந்த பார்த்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடும் பொழுதே முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். அந்த அளவிற்கு சிறப்புகளை அடைந்து கொள்வதிலே போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய இயற்கை தன்மை அரபுகளிடத்திலே மிகைத்து காணப்பட்டது. இந்த ஹஜருல் அஸ்வதை எடுத்து காபாவிலே வைக்க வேண்டிய சிறப்பை, இந்த சிறப்பான ஒரு செயலை யார் செய்வது என்று குறைஷிகளுக்கு மத்தியிலே போட்டி எழுந்தது. இந்த போட்டி கடைசியில எந்த அளவிற்கு போய் முடிந்தது என்று சொன்னால், நாளை ஒவ்வொரு கூட்டத்தாரும் மற்ற கூட்டத்தாரிடத்திலே போர் புரிவதற்கும் தயாராக வேண்டும். போரிலே யார் ஜெயிக்கின்றார்களோ வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை எடுத்து காபாவிலே வைப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படி ஒரு போர் அங்கே நிகழ்ந்திருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த போர் நீடித்திருக்குமோ, எத்துணை காலங்களுக்கு அந்த போர் நீடித்திருக்குமோ, எத்துணை உயிர்கள் அந்த போரிலே கொல்லப்பட்டிருக்குமோ, அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அப்போது ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபுகளுக்கு அந்த குறைஷி மக்களுக்கு ஒரு சிந்தனையை போட்டான். எல்லோரும் சேர்ந்து கடைசியாக அந்த சண்டை போய் முடிவதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை தங்களுக்கு மத்தியிலே பேசினார்கள். சரி, தங்களுக்கு மத்தியிலே இந்த போரை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இவ்வளவு பெரிய இரத்த களரியை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு யோசனை எடுப்போமா, யார் நாளை முதலாவதாக இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைகின்றார் அவரை நாம் நடுவராக ஆக்கிவிடுவோம், அவர் என்ன கூறினாலும் அவருடைய பேச்சை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம் என்பதாக அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசும் பொழுது எல்லோரும் இந்த அபிப்பிராயத்தை சிறந்த அபிப்பிராயம் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியில என்ன ஆனது, அல்லாஹுடைய நாட்டம் என்ன, முதலாவதாக நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஷைபாவுடைய கதவில் இருந்து வாசல் வழியாக மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் நுழைகின்றார்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே. இதை பார்த்த மக்கள் எல்லாம் ஹாதல் அமீன், ஹாதல் அமீன், ரதீனா பிஹுக்மிஹி, இதோ நம்பிக்கைக்குரியவர் வந்துவிட்டார், இவர் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம் மனம் வந்து ஏற்றுக்கொள்வோம் என்பதாக எல்லா மக்களும், அதிலே மாற்று கருத்து சொல்லக்கூடிய எவரும் கிடையாது, மாற்று சிந்தனையுடைய எவரும் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலிலே கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த பிரச்சனையை முன்வைக்கிறார்கள். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு குழப்பம், அதற்கு தாங்கள் எடுத்த முடிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு கொடுத்திருந்த அந்த மதிநுட்பத்தை கொண்டு மிக அழகிய தீர்ப்பை செய்கின்றார்கள். நேராக ஹஜ்ரல் அஸ்வத் கல் எங்கே இருக்கிறது என்பதாக கேட்டு அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே தான் போர்த்தி இருந்த போர்வை விரித்து அந்த கல்லை தூக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய போர்வையிலே வைக்கிறார்கள். பிறகு எல்லா கபீலா மக்களையும் அழைத்து ஒவ்வொருவரையும் அந்த தங்களுடைய போர்வையை பிடித்து தூக்கும்படி சொல்லுகின்றார்கள். எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வை அதிலே ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்க தூக்கி கொண்டு வருகின்றார்கள் காபாவிற்கு அருகிலே. அந்த இடத்திற்கு வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொன்னான கரங்களால் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை எடுத்து காபாவிலே பொருத்துகின்றார்கள். பிறகு அதை தொடர்ந்து மக்கள் காபாவை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். இந்த தீர்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் எப்படி அமைந்தது என்றால், அந்த குறைஷி குலத்தைச் சேர்ந்த மக்காவிலே வசித்த எல்லா மக்களுக்கும் திருப்தியாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களாக எடுத்த அந்த கல்லை நானே முழுமையாக வைக்கிறேன் என்று கூறியிருந்தாலும் அவர்களுடைய மனதிலே சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கிறது. அல்லது அந்த குறைஷி வம்சத்திலே தங்களுடைய ஹாஷிம் குடும்பத்தாருக்கு அந்த உரிமைகளை கொடுத்திருந்தாலும் அந்த அரபு மக்கள் ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அல்லது குறைஷி குலத்தவர்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாம் என்று கொடுத்திருந்தாலும் ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைஷிகளை தவிர வேறு யாருக்காவது கொடுத்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகிவிடும். இப்படி பலவிதமான குழப்பங்கள் அங்கே நிலவுவதற்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தும் எல்லா குழப்பங்களையும் நீக்கி எல்லாருக்கும் ஹஜரல் அஸ்வதை தூக்கிய அந்த பெருமை சேரும் அடிப்படையில், எல்லோருக்கும் ஹஜரல் அஸ்வதை தூக்கி வைத்த அந்த சிறப்பு உயர்வு அந்த மகிழ்ச்சி ஏற்படும் வகையிலே ஹஜரல் அஸ்வதை தன்னுடைய போர்வையிலே வைத்து அந்த போர்வையை எல்லோரும் பிடிக்கும்படி கூறியதால் எல்லோருக்கும் அந்த சிறப்பிலே பங்கு பெற்ற நிறைவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். சரி, இது ஏழாவது விஷயம். அடுத்து எட்டாவது விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப காலத்திலேயே நாம் இதற்கு முன்பு பார்த்ததை போன்று அவர்கள் எந்த தீய பழக்கங்களிலும் ஈடுபட்டதில்லை. அவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாலிப காலத்திலும் தங்களுடைய எந்த வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் எந்த ஒரு நிர்பந்தத்தை முன்னிட்டும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது, மோசடி செய்தது கிடையாது. யாருடைய உரிமைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீங்கு விளைவித்தது கிடையாது. இதனால் அரபு மக்கள், குறைஷி மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைத்தார்கள் என்று சொன்னால், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர், வாக்கை நிறைவேற்றக்கூடியவர், நேரிய பண்புடையவர், அழகிய ஒழுக்கமுடையவர் என்பதாக எல்லா மக்களாலும் அழைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை முழுமையாக ஒழுக்கத்தில் சிறந்த வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அவர்கள் ஒரு காலத்திலும் பொய் பேசியது கிடையாது, மோசடி செய்தது கிடையாது, தங்களிடத்திலே வைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது கிடையாது, மக்களிடத்திலே வியாபாரங்கள், தொழில்துறைகள், கொடுக்கல் வாங்கல் செய்த போது அவர்களுடைய உரிமைகளில் எந்த அளவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைவு செய்தது கிடையாது. இந்த விஷயத்தை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று வந்த அந்த பயணத்திலிருந்து தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம். அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி கேள்விப்பட்ட போது அவர்களை அழைத்து தங்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்து வருமாறு சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை விட இரண்டு மடங்கு கூலி தருகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அட்வான்ஸாகவே பொதுவாக மக்காவிலிருந்து புஸ்ரா சென்று வந்தால் இவ்வளவு பெரிய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு என்ன கூலி கொடுக்கப்படுமோ, பொதுவான நியாயமான கூலி, நீதமான கூலி என்ன கொடுக்கப்படுமோ அந்த கூலியை விட இரண்டு மடங்கு கூலி தருகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். ஆரம்பத்திலேயே கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாணயம், நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே சிறப்பாக பேசப்பட்டு வந்தது என்று. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்துவிட்டு திரும்ப வந்ததற்கு பிறகு அங்கே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பார்க்கின்றார்கள், எப்போதும் கிடைக்கும் லாபத்தை விட அதிகமான லாபம் கிடைத்திருக்கிறது, தான் எதிர்பார்க்காத லாபம் இந்த வியாபார பயணத்திலே கிடைத்ததால்.
ஏற்கனவே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இரண்டு மடங்கு கூலி தருவேன் என்று பேசியிருந்தார்கள். பிறகு வியாபாரம் செய்து முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய நாணயத்தை மெச்சி, அவர்களுடைய அந்த சிறந்த வியாபார திறமையை போற்றி ஏற்கனவே பேசிய இரண்டு மடங்கை விட மேலும் கூடுதலாக பல மடங்காக ஆக்கி அந்த கூலியை கொடுக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரயாணத்திலே, அந்த பயணத்திலே தங்களுடைய அடிமை மைசராவையும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த ஹதீஜாவிடமிருந்து மைசராவிடமிருந்து ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பல விஷயங்களை கேட்டு அறிகின்றார்கள். பிரயாணத்திலே முஹம்மத் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய பண்பு எப்படி இருந்தது, அவருடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது, இந்த விஷயங்களை எல்லாம் மைசராவிடமிருந்து கேள்விப்பட்ட ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தாங்கள் ஏற்கனவே கணவனை இழந்திருந்த நேரத்தில் அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள், இவரைத்தான் நாம் கணவராக அடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நற்குணத்தை பாராட்டி, அவர்களுடைய இந்த ஒழுக்கத்தை மெச்சி அவர்களை தங்களுடைய கணவனாக தேர்ந்தெடுப்பதற்கு தானாக முன் சென்று விருப்பத்தை தெரிவிக்கின்றார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி கணவனை இழந்திருந்தார்கள்.
ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐந்தாவது அல்லது ஆறாவது தலைமுறையிலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்திலே குடும்பத்திலே வந்து சேருகின்றார்கள். இவர்களும் சாதாரணமான ஒரு பெண்மணி அல்ல. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர்களை பற்றி அரபு குல மக்கள் எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பெயர் ஹதீஜா என்று இருந்தாலும் அவர்களை அரபுகள் அழைக்கும் போது அல் அஃபீஃபா, என்ன பெயர், அல் அஃபீஃபா, ஒழுக்கமிக்கவள், அத்தாஹிரா, தூய்மையானவள். அந்த அளவிற்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அரபு மக்கள் அறிந்திருந்தார்கள். அப்போது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது நிறைந்திருந்தது. 40 வயது செல்வ சீமாட்டியாக தங்களுடைய தொழிலிலே சொந்தமாக வியாபாரம் செய்து சிறந்த சமுதாயத்திலே ஒரு சிறந்த நிலையை அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால், சமுதாய மக்கள் எல்லோராலும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அறியப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தாலும் அவர்களுடைய செல்வ செழிப்பாலும் இவை அனைத்திற்கும் மேலாக அவர்களுடைய ஒழுக்கத்தாலும் நற்பண்பாலும் இப்ப ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய திருமண ஆசையை வெளிப்படுத்திய போது தன்னுடைய தோழியின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவனாக பொதுவாக பெண்கள் ஏற்றுக்கொள்வது போன்று, பெண்கள் ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பது போன்று தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நுண் அறிவால், அவர்களுடைய சிறந்த சிந்தனை ஆற்றலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்கு ஆராய்ந்து அவர்களுடைய ஒழுக்கங்களை, அவர்களுடைய தூய பண்புகளை தெளிவாக கண்டறிந்து தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். சொல்ல போனால் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நபித்துவத்திற்கு முன்பே ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு செய்து விட்டார்கள். இந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தரத்திலே இருப்பார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய உயர்ந்த தரம் எதுவாக இருக்கும் என்று அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நன்கு ஆராய்ந்து தெளிவாக படித்து புரிந்து விட்டுத்தான் அவர்களை தங்களுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கிறார்கள். கணவனாக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அமைதியையும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு திருப்பு முனையையும் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மிக அருகாமையிலே இருந்து, மிக நெருக்கமாக இருந்து, துல்லியமாக படித்து வந்தார்கள். எனவேதான் நபித்துவம் கொடுக்கப்பட்ட போது 40வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்தவர்களாக, அவர்கள் அதிர்ந்த அதிர்ச்சி அடைந்தவர்களாக ஹதீஜாவிடத்திலே ஓடி வருகின்றார்கள். யா ஹதீஜா, ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்வை போர்த்துங்கள், எனக்கு போர்வை போர்த்துங்கள், எனக்கு ஏதோ ஆகிவிட்டது, எனக்கு ஏதோ ஏற்பட்டு விட்டது என்று பயந்தவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியிடம் ஓடி வந்தபோது, அல்லாஹு அக்பர், தங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிய முதல் வார்த்தை என்ன, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, முடியவே ஒரு காலம் அப்படி நடக்க முடியாது. என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஏதோ தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஹதீஜா என்ன சொல்கின்றார்கள், கல்லா, ஒரு காலம் அப்படி முடியாது, அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், மக்களுக்கு மத்தியில் உங்களை தலைகுனியும்படி, மக்கள் உங்களை இலக்காரமாக கேவலமாக பேசும்படி அல்லாஹ் வைக்க மாட்டான், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா சொல்லிவிட்டு, ஏன் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நான் நம்புவதற்கு என்ன காரணம், இன்னக்க லதஸிலுர் ரஹிம் வதஹ்மிலுல் கல் வதக்ஸிபுல் மஅதூம் வதக்ரில் தைஃப் வதுஈனு அலா நவாயிபில் ஹக். சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக முஹம்மதே, நீங்கள் உறவுகளை சேர்த்து வாடுகிறீர்கள், உறவுகளுடன் இணக்கமாக இருக்கின்றீர்கள், அவர்களின் மீது அன்பு பரிவை காட்டுகின்றீர்கள், உங்களுடைய செல்வத்தை கொண்டு அவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்கின்றீர்கள், சம்பாதிக்க இயலாதவர்களுக்கு, பலவீனமானவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கின்றீர்கள். சுமைகளை சுமக்க முடியாதவர், குடும்ப சுமைகளையோ அல்லது கூலி வேலை செய்யக்கூடியவர் தங்களுடைய கூலி வேலையின் போது தங்களுடைய சுமைகளை சுமக்க முடியவில்லை என்றால் அவருக்காக நீங்கள் சுமைகளை சுமக்கின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு பாருங்கள். தெருக்களில் நடந்து செல்லும் பொழுது யாராவது ஒருவரால் சுமையை சுமக்க முடியவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூலியையும் எதிர்பார்க்காமல் அவரிடத்தில் இருந்த சுமையை தன்னுடைய தலையிலே வாங்கி சுமர்ந்து கொண்டு சென்று எதுவரை செல்ல வேண்டுமோ, எங்கே கொண்டு போய் அந்த பொருளை ஒப்படைக்க வேண்டுமோ அதுவரை ஒப்படைத்து விட்டு வருவார்கள். யார் குடும்ப சுமையால் பிள்ளை குட்டிகள் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்க முடியாத காரணத்தால் சிரமப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த செல்வத்தை கொண்டு போய் அவர்களுடைய வீட்டை தேடி கொடுத்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். வதக்ஸிபுல் மஅதூம். யாருக்கு சம்பாதிப்பதற்கே இயலவில்லையோ அவர்களுக்கும் தங்களுடைய சம்பாத்தியத்தை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் விருந்தாளிகளை உபசரித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கதீஜா சொல்கின்றார்கள், நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கின்றீர்கள், விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள். இது எப்படி வாழ்க்கையில் ஒரு நாள் விருந்தாளி வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு ஆக்கி போயிட்டா இந்த பண்பை சொல்ல முடியுமா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட பண்பாக இருந்தது விருந்தாளிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது. வாழ்க்கையில் ஒரு நாள் செய்தா இதை சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடிய பண்புகள் எல்லாம் என்ன? அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண்புகளை அன்னை ஹதீஜா தங்களுடைய கணவனாருக்கு எண்ணுகின்றார்கள். வத்தக்கரியும் தயீஃப், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள், அவருக்கு விருந்து உபசாரம் செய்கின்றீர்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது முஸ்லிம்களிடத்திலே, நம்மிடத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் விருந்தாளிகள் வந்தால் சந்தோஷப்படுவோம், நம்முடைய உறவினர்கள் நம்மை சந்திப்பதற்காக வந்தால் சந்தோஷப்படுவோம், அவர்களை அனுசரித்து அவர்களுடனே பேசிக் கொண்டிருப்பதிலே, அவர்களுடனே நாம் கூடி கலந்துரையாடுவதிலே, நம்முடைய சுக துக்க விஷயங்களை பேசிக் கொள்வதிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த காலத்திலே நமக்கு பெரிய வசதிகள் இருந்ததில்லை, பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்று காலப்போக்கிலே வசதிகள் அதிகமாகி படிப்புகள் கூடி இந்த ஆடம்பர வாழ்க்கை அதிக நமக்கு அமைந்ததற்கு பிறகு நம்மிலே பெரும்பாலானவர்கள் விருந்தாளிகள் வருவதை விரும்புவது கிடையாது. அப்படி வந்தாலும் காலையிலே வந்துவிட்டு சாயந்தரமாக சென்று விட வேண்டும். ஏன்? பங்கு போட்டுக் கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இவர்களை எங்கே தங்க வைப்பது? கணவன் மனைவிக்கு தனியாரை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனியாரை என்று சொன்னால் விருந்தாளிகளை ஹாலில் தான் படுக்க வைக்கணும். இப்ப யாருமே இப்படி தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய ஹக்குகளை விருந்தாளிகளுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு தயாரில்லை. அவர்களுக்காக வேண்டி சாப்பாடு சமைக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி சிரமம் எடுக்க வேண்டும். இங்கு டிவிக்கு முன்பதாக, சீரியல்களுக்கு முன்பதாக, இன்னும் பல அனாச்சாரங்களுக்கு முன்பதாக நேரத்தை கழிப்பதற்கே இவர்களுக்கு நேரம் இல்லை என்று இருக்கும் பொழுது விருந்தாளிகளுக்கு நேரம் கொடுப்பதற்கு எங்கிருந்து இவர்களுக்கு நேரம் இருக்கிறது? இது எதன் காரணமாக? இப்படி பாவங்களிலே சிக்கி அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு விட்டதால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய, விருந்தாளிகளை எதிர்பார்க்கக்கூடிய பண்புகள் நம்மிலே பெரும்பாலானிடத்தில் இல்லாமலாகிவிட்டது. இன்று நாம் என்ன செய்கிறோம்? நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை கணக்கு போட்டு செலவழிக்கக்கூடிய மக்களாக பலர் இருக்கிறார்கள். இப்படி விருந்தாளி வந்துவிட்டால் அந்த மாதத்திலே சற்று கூடுதலாக செலவாகிவிடுமே, அந்த செலவை நாம் எங்கிருந்து ஈடுகட்டுவது என்பதாக நம்முடைய வருமானத்தை கணக்கு வைத்து நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தின் மீது நாம் நம்முடைய நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதால் அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹமத் வீட்டிலிருந்து எடுபட்டு விட்டது. சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஆமுல் வாஹிது யக்ஃபில் இஸ்னைன் வ தஆமுல் இஸ்னைனி யக்ஃபில் அர்பஅ வ தஆமுல் அர்பஅ யக்ஃபில் ஸமானியா. ஒருவருடைய உணவு முஸ்லிம்களுடைய வீட்டிலே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவர்களுடைய வீட்டிலே ஒருவருடைய உணவு இரண்டு பேருக்கு போதுமானது, இரண்டு பேர்களுடைய உணவு நான்கு பேர்களுக்கு போதுமானது, நான்கு பேர்களுடைய உணவு எட்டு பேர்களுக்கு போதுமானது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான்கு பேருக்கு அங்கே உணவு இருந்தால் போதுமானது, எத்தனை முஸ்லிம்கள் அங்கே சாப்பிடலாம்? எட்டு முஸ்லிம்கள் அங்கே சாப்பிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஒரு குடலிலே சாப்பிடுகின்றான், காஃபிர் ஏழு குடல்களிலே சாப்பிடுகிறான் என்று.
முஸ்லிம் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த உணவிலே அவனுடைய அருளை அவனுடைய அபிவிருத்தியை இறக்குகின்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக உயர்ந்த பண்பாக எது இருந்தது? விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது. விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்களை அவர்கள் விருப்பமாக வீட்டுக்கு அழைத்து வந்து கண்ணியப்படுத்துவார்கள். தேடி வந்தவர்கள் மட்டுமல்ல, மக்காவிலே வியாபாரத்திற்காகவோ அல்லது காபாவை ஹஜ் செய்வதற்காகவோ அல்லது உம்ரா செய்வதற்காகவோ அல்லது அங்கே எந்த ஒரு வகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நியர்களை பார்த்தால் அவர்களை அழைத்து வந்து தங்களுடைய வீட்டிலே விருந்து உபசரணை செய்வார்கள். இது அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலத்தில் அரபுகளுடைய மிகச் சிறந்த பழக்கமாக இருந்தது. வெளியூர்காரர் யாரையாவது தங்களுடைய ஊரிலே அந்நியராக பார்த்தார், இஷா தொழுகைக்கு பின்பு எல்லோரும் பள்ளியை விட்டு சென்று அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று யாராவது ஒருவர் அந்த அந்த பள்ளியிலே அல்லது அந்த இடத்திலே தனக்கென்று ஒரு வீடு இல்லாமல் குடும்பம் இல்லாமல் அந்நியராக பார்த்தால் அவரை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், எதுவுமே கேட்க மாட்டார்கள். அவரை தங்களுடைய வீட்டிலே அழைத்து சென்று இரவு உணவு கொடுத்து தங்க வைத்து விடுவார்கள். இப்படி எவ்வளவு காலம் அவர் தன்னுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறாரோ அவ்வளவு காலம் கூட நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், உங்களுடைய தேவை முடிந்து விட்டதா என்று கேட்க மாட்டார்கள். அவர் விருப்பமுடன் தங்கியிருக்கும் காலமெல்லாம் அவருக்கு விருந்து உபசனை செய்வார்கள். அவராகவே தன்னை பற்றி உண்டான விவரங்களை, தன்னுடைய பெயர் என்ன, தன்னுடைய குடும்பம் என்ன, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால்தான் அதை கேட்டுக்கொள்வார்களே தவிர, எங்கே தானாக முந்தி அவருடைய பெயரை கேட்டால், அவருடைய குடும்பத்தை கேட்டால், அவருடைய நோக்கத்தை கேட்டால் அவர் வெட்கமடைந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவாரோ என்ற காரணத்தால் அதுவும் கூட கேட்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு விருந்து உபசரிப்பதிலே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய முன்னைய அரபுகள் சிறந்து விளங்கினார்கள். அந்த பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மிக நிரப்பமாக முழுமையாக இருந்தது. அடுத்து வத்துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, உண்மையான பிரச்சனைகள் சோதனைகள் மக்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த சோதனையிலே நீங்கள் சென்று உதவி செய்பவர்களாக இருக்கின்றீர்கள். ஏதாவது சூறாவளி ஏற்பட்டு விட்டால், புயல் ஏற்பட்டு விட்டால், அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டால், பஞ்சம் ஏற்பட்டு விட்டால், இப்படி ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டால் அந்த சோதனையினுடைய காலத்திலே நீங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். இது யார் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ்? இது யார் சொல்லக்கூடிய அந்த நற்சான்றுகள்? அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை 15 ஆண்டுகள் நெருக்கமாக இருந்து 25 வயதிலிருந்து 40 வயது வரை அவருடைய வாழ்க்கையை அங்குலம் அங்குலமாக ஒவ்வொரு அசைவு அமைதியாக படித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட அந்த சமயத்திலே சொல்லுகின்றார்கள். இந்த விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமாக. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை மக்காவை விட்டு வெளியிலே வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக சென்றிருக்கின்றார்கள். ஒன்று தங்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப், அந்த சிறிய தந்தை என்று சொன்னால் அபு தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய மூத்த சகோதரர்களே வருவார். பொதுவாக அரபுகளிலே அம் அம் என்று சொல்வார்கள், அதை நாம் தமிழிலே சிறிய தந்தை என்று சொல்லுவோம். சிறிய தந்தை என்று சொன்னால் தந்தையுடைய சிறிய சகோதரர் என்று மட்டும் அர்த்தம் கிடையாது, பெரிய சகோதரையும் எடுத்துக்கொள்ளும். நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா பெரிய வாப்பா சின்ன வாப்பான்னு சொல்றோமா இல்லையா? பொதுவாக அபு தாலிப் அந்த காலத்திலிருந்து சிறிய வாப்பா சின்ன சாச்சா சாச்சான்னு எல்லாரும் சொல்லி பழகிட்டாங்க. ஆனா உண்மையிலே அபு தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சிறிய சகோதரர்கள், மூத்த சகோதரர்களே வருவார். இப்ப அபு தாலிபுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாக இருந்த பொழுது வியாபாரத்திற்காக தங்களுடைய சிறிய தந்தை சாச்சா அபு தாலிபுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவர்களுடனே அவர்களுக்கு பணிவிடை செய்தவராக வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சிரியா தேசத்தில் உள்ள புஸ்ரா நகரம் நோக்கி புறப்பட்டார்கள். முதலாவது பயணம். இரண்டாம் இந்த பயணமும் முழுமையாக முடிக்கின்றார்கள். சில வரலாற்று அறிஞர்கள் சொல்வது போன்று பாதியிலேயே திரும்பி வந்து விட்டார்கள் என்று கிடையாது. முழுமையாக இந்த பயணத்திலே மக்காவில் இருந்து புறப்பட்டு புஸ்ரா சென்று புஸ்ராவில் இருந்து வியாபார அந்த பயணத்தை முடித்து ஏறக்குறைய 1 மாதம் அல்லது 40 நாட்கள் நீடிக்கக்கூடிய இந்த பயணத்திலே தங்களுடைய அதாவது சாச்சா அபு தாலிபுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே முழுமையாக உதவியாளராக சென்று திரும்பி வருகின்றார்கள். அடுத்து தங்களுடைய வயது 25 வயதாக இருந்தபோது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நகரம் புஸ்ரா நகரம், சிரியா தேசத்தில் உள்ள புஸ்ரா நகரத்திற்கு வியாபார நிமித்தமாக சென்றார்கள். இந்த ரெண்டு பயணங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் செல்லக்கூடிய வழிகளில் இருக்கும் குடும்பத்தார்கள், தாங்கள் செல்லக்கூடிய வழிகளில் இருந்து வசித்து வந்த ஏனைய அரபு மக்கள், மற்ற குலத்தவர்கள், மற்ற பொதுமக்களுடைய செய்திகள், அவர்களுடைய அரசியல் நிலவரங்கள், அவர்களுடைய கலாச்சார நிலவரங்கள் இவற்றையெல்லாம் கண்டறிந்து அவற்றின் மூலமாக நல்ல படிப்பினைகளை பெற்றவர்களாக திரும்பி வருகின்றார்கள். இப்படி மக்காவிலிருந்து அந்த சிரியா தேசத்தில் உள்ள புஸ்ரா நகரம் அவர்கள் கால்நடையாக அந்த ஒட்டக பயணத்திலே செல்லும் பொழுது, ஒவ்வொரு வழியாக அவர்கள் செல்லும் பொழுதும் அந்தந்த இடத்தை பற்றி உண்டான முழு விவரங்களையும் முழு செய்திகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேகரித்தவர்களாக திரும்பி வருகின்றார்கள். அப்ப ரெண்டு பயணங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பதாக சென்றிருக்கின்றார்கள். ஒரு பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயதாக இருக்கும் பொழுது மக்காவிலிருந்து தனது சாச்சா அபு தாலிபுடனே புறப்பட்டு சென்றார்கள். இரண்டாவது பயணம் 25 வயதினுடைய ஆரம்பத்திலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அடுத்து 10வது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வியாபாரத்திலும் தொழில் துறையிலும் ஆடு மேய்ப்பதிலும் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது 40 வயது ஆகுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் தனிமைப்பட ஆரம்பித்தது. பொதுவாக மக்களுடனே கூடி பழகுவதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அந்நியப்படுத்தினார்கள். சில சமயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக மக்களை விட்டு தனித்திருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். அதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் ரமதான் மாதம். ஒவ்வொரு ஆண்டிலும் ரமதான் மாதம் வந்தவுடன் அன்னை ஹதீஜாவிடத்திலே உணவுகளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலையில் இருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு சென்று விடுவார்கள். கிட்டத்தட்ட ஹிரா மலை என்பது மக்காவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதிலும் இந்த ஜபல் நூர் அதிலும் இந்த ஹிரா குகை என்பது மலையினுடைய அடிவாரத்திலிருந்து அதனுடைய உச்சி ஏறம் வரைக்கும் ஏறக்குறைய 3 அல்லது 4 மீட்டர் தொலைவில் இருக்கும். அவ்வளவு உயரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடுவார்கள். அங்கே சென்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவும் தண்ணீரும் காலியாகும் வரை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே கழித்திருப்பார்கள். எப்படி வணக்க வழிபாடுகள் செய்தார்கள்? இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மார்க்கத்திலிருந்து மிச்சம் மீதி இருந்த வணக்க வழிபாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்திருந்தார்கள். அதாவது அல்லாஹுவை திக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, அது அல்லாமல் அல்லாஹுவை பற்றி உண்டான படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகள். இப்படி பல நாட்கள் ஹிரா குகையிலே தங்கியிருப்பார்கள். தங்களிடம் தாங்கள் கட்டிச் சென்ற சத்துமாவும், அந்த கோதுமையும் மற்ற உணவுகளும் கலந்து செய்யப்பட்ட அந்த சத்துமாவும் அந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டால் மீண்டும் இறங்கி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருவார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மீண்டும் அவர்களுக்கு அது போன்ற உணவுகளை கட்டி கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு ஹிரா மலைக்கு சென்று விடுவார்கள். இப்படியே 3 அல்லது 4 ஆண்டுகள் முடிந்தபோது கடைசி இவர்களுடைய 40வது வயது முழுமையடைந்திருக்கும் தருணத்தில் தான் அந்த ரமதான் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக சென்றிருந்த போது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து அல்லாஹ்வின் அருளால் முதல் வஹி அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக் ஖லக்கல் இன்சான மின் அலக். இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய முதல் பகுதி, அதாவது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு சிறுபிராயத்திலிருந்து நபித்துவம் கிடைக்கப்பெறுவதற்கு வரை உண்டான வாழ்க்கை சுருக்கத்தை பார்த்தோம். இதில் 10 முக்கிய அம்சங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த 10 முக்கிய அம்சங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போம். سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.